ஓகே ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு ஜான் முரே அப்படின்றவர் ஒரு சிறந்த ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு. அவர் புக்கில் வந்து மீட்பு, மீட்புல ரெண்டு பாகம் இருக்கிறது. ரிடம்ஷன் அக்கம்ப்ளிஷ்ட் அண்ட் ரிடம்ஷன் அப்ளைட். அதாவது மீட்பு அடைய வேண்டிய ஒரு பாகம், நம்மெல்லாம் மீட்கப்படணும், சில காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு பாகம் இருக்கிறது. அந்த செய்த மீட்பை நமக்கு அப்ளை பண்ணணும், நமக்கு பலிக்க செய்யணும். அதனாலதான் ரிடம்ஷன் அக்கம்ப்ளிஷ்ட் அண்ட் ரிடம்ஷன் அப்ளைடுன்னு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மத்தியஸ்தராக தன்னுடைய வந்து தன்னுடைய வாழ்க்கையினாலையும் தன்னுடைய மரணத்தினாலையும், எல்லாரும் மியூட்ல போடுங்க உங்க போன் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா. அவர் வந்து ஒரு பெரிய ரட்சிப்பை நமக்காக அடைந்துட்டார் சரிங்களா, அதுக்கு அதை வாங்கிட்டார். அதான் ரிடம்ஷன் அக்கம்ப்ளிஷ்ட். அது முதல் பாகம். ரெண்டாவது பாகம் தான் நம்ம இந்த விசுவாச அறிக்கையில அந்த மீட்பு, இயேசு கிறிஸ்து வாங்கின மீட்பு ஒரு விசுவாசியுடைய அனுபவத்தில் பரிசுத்தாவினால் எப்படி பலிக்க செய்கிறது இல்லைங்களா, அவர் எப்படி அப்ளை பண்றாரு, அதை தான் நம்ம இந்த விசுவாச அறிக்கையில பார்த்துட்டு வரோம். உங்க கிட்ட அந்த விசுவாச அறிக்கை இருந்துச்சுன்னா நீங்க அந்த அந்த இண்டெக்ஸ்ல நீங்க எடுத்து பார்க்கலாம். அந்த இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா திப்ப உறுதியான அழைப்புக்கு அதுக்கப்புறம் அது வரக்கூடிய ஒரு லிஸ்ட பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம போன வாரம் படிச்சது வந்து சுயாதீன சித்தம் இல்லைங்களா, ஃப்ரீவில பத்தி படிச்சோம். அதுக்கப்புறம் வந்து திப்ப உறுதியான அழைப்புல இருந்து ஆரம்பிக்குது. இது வந்து இதான் சால்வேஷன் அப்ளை, மீட்பை வந்து நம்ம வாழ்க்கையில எப்படி பலிக்க செய்கிறார். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் செக்ஷன் கூட சொல்லுவாங்க, அதாவது நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்த காரியங்கள். ரட்சிப்புல சில காரியங்கள் ஆண்டவர் வந்து அவரே அவர் மட்டுமே செய்யக்கூடியது, அதை வந்து 10-13 வரைக்கும் பார்க்கிறோம். திப்ப உறுதியான அழைப்பு, தெய்வீகமான ஆக்குதல், மகவேற்பு, பரிசுத்தமாக்குதல், அதெல்லாம் ஆண்டவர் நமக்குள்ள மாற்றி நம்மளை செய்கிற காரியம். அந்த காரியங்கள் ஆண்டவர் செய்த பிறகு நம்மளை ஊக்குவித்து செய்ய வைக்கிற காரியங்கள் இருக்கு. அது என்ன, அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரட்சிக்கும் விசுவாசம், மனம் திரும்புதல், நற்கிரியைகள், பரிசுத்தவான்களுடைய விடாமுயற்சி, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு மூலமாக செய்கிற காரியம். அவரே அவர் மட்டுமே செய்கிற காரியங்கள், 10-13 அவர் நம்ம மூலமாக செய்கிற காரியங்கள், 14-18 இது எல்லாமே 10-18 வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு விவரிக்கிறது. உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கணும், 1-8 வரைக்கும் நம்ம படிச்ச அந்த அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். அதை நாம் புரிஞ்சிக்கல, அதை நாம் கிரகிக்கல, கடவுள் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பரிசுத்தர், நம்ம எவ்வளவு சீர்கெட்ட பாவிகள், ஆதாமில் வீழ்ச்சி அடைந்தவர்கள், நமக்காக இயேசு மத்தியஸ்தராக என்ன செய்திருக்கிறார்கள் நம்ம பார்க்கலன்னா, அதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா ரட்சிப்பு எவ்வளவு மகத்துவமானதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இது வந்து இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்றத 10-18 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இது இன்னொரு பேர் கூட இருக்கு, ஆர்டர் ஆஃப் சால்வேஷன். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு படிப்படியாக என்ன நடக்குது, அதான் ஆர்டர் இல்லைங்களா. ஒன்னு கடுத்து அவன் வாழ்க்கையில என்ன நடக்குது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஊர்ல இருக்கிற ரட்சிப்பை பத்தி எண்ணங்கள்லாம் நம்ம தூக்கி ஓரத்துல வச்சிடணும். இதெல்லாம் நம்ம ஊர்ல தான் யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா. நம்ம ஊர்ல இருக்கிற ரட்சிப்பே வேற விநோதமான ரட்சிப்பு, மனுஷன் ஏற்படுத்துகிற மேல் பார்வையான ரட்சிப்புன்ற ஒரு தவறான ஒரு ரட்சிப்பு. வேணும் எப்படி ரட்சிக்கப்படுறது, ஒருத்தர் சின்ன வயசுல குழந்தையில பிறந்த உடனே தண்ணியை தெளிச்சிருங்க, அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவங்கெல்லாம் பரலோகம், ரட்சிப்பு கிடைச்சாரு. இல்ல எப்பனா இயேசுவை பத்தி கேள்விப்படுற, என்ன இயேசு, இயேசு உங்க வியாதிகளை சரி பண்ணுகிறார், ஏசு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் அப்படின்லாம் கேள்வி ஒரு சுவிசேஷத்தை கேட்டு, ஓகே இயேசு நமக்கு பணம் கொடுப்பாரு, நம்ம இன்னும் இயேசுவை நம்பலாம், யாருங்க இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாம் அவர் கையை உயர்த்துங்கன்னா உயர்த்தணும்னு பிடிச்சி நம்ம ஞானஸ்தானத்துல முக்கி ரட்சிப்பு வந்துருச்சு. அதான் நம்ம ஒரு ரட்சிப்பு இல்லைங்களா. கடந்த வாரத்தில் இந்த சர்ச்சில் ஒரு பிரசங்கம் பண்ண, கிட்டத்தட்ட கிறிஸ்தவர், ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன். நமக்கு எப்படி இந்த ஒரு கள்ள நோட்டு இருக்குமோ, பார்க்கறதுக்கு 500 ரூபாய் மாதிரியே இருக்கும், எல்லாம் ஒரிஜினல் நோட்டு மாதிரி இருக்கும், பார்த்தா அது ஒரு டூப்ளிகேட் நோட்டு. அதே மாதிரி வெளியில பாக்கிறதுக்கு எல்லாம் கிறிஸ்தவர்கள் மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்க டூப்ளிகேட் கிறிஸ்டியர். ஆனா அது அவங்களுக்கு தெரியாது, உண்மையானவர்கள் இல்லை. ஏன் அவங்க டூப்ளிகேட்னா, அவங்களுக்கு இந்த உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. இந்த 10-18 வரைக்கும் நம்ம பார்க்க போறோமே, அது அவங்களுக்கு நடக்கவே இல்லை. அதான் ரொம்ப சேடு. ஏன்னா நியாய தீர்ப்பு நாள்ல மத்தேயு 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அநேகம் படிச்சு பாருங்க, அநேக கொஞ்ச பேர் இல்ல, கூட்டம் கூட்டமா அநேகர் வந்து, ஆண்டவரே நாங்க வெறும் சர்ச்சுக்கு போனோம் இல்ல, ஜபம் பண்ணோம், காணிக்க கொடுத்தோம், நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம்ன்றாங்க, நாங்க அற்புதங்கள் செய்தோம்ன்றாங்க, நாங்க பேய்களை விரட்டணும்னு. இயேசு என்ன சொல்ற, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற, போங்க என்ன விட்டு, அதே பாதிகளேன்ற. ஏன் அவங்கெல்லாம் கள்ள நோட்டு மாதிரி டூப்ளிகேட் கிறிஸ்டியன். என்ன ஒரு ஷாக் இருக்கும் யோசிச்சு பாருங்க, நினைச்சு நினைச்சு பார்த்து. அப்ப ஏதாவது செய்ய முடியுமா நியாய தீர்ப்புனால, அப்ப போய் நம்ம சத்தியத்தின் வழியில வர முடியுமா யோசிச்சு பாருங்களேன். அப்ப போய் ஏதாவது நான் மாத்திக்கிறேன், ஆண்டவரே இனிமே ஒழுங்கா இருக்கிறேன், வார்த்தையை கேட்கிறேன், நான் போவாம போய் மாத்த முடியும், சான்ஸே இல்லையே. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அப்பா நியாய தீர்ப்பு நாள் வர்றதுக்குள்ள உங்கள் நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்று உங்களை சோதித்து பாருங்க. உங்களுக்கு உண்மையான விசுவாசம் இருக்கா, உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் இருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டியது எப்போ, நியாய தீர்ப்பு நாள். அது டூ லேட். அந்த நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தை கேட்கபடி ஒரு ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு இருக்குன்னு அதுக்கு முன்னாடி தாங்க நம்ம சோதிச்சு அறியணும். ஆகவே இதை படிக்கும் போது உங்க இருதயத்தை நீங்க சோதிச்சு பாருங்க, இந்த இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா, ரட்சிப்பின் அனுபவத்தை பத்தி பார்க்க போறோம். இதுதான் ரட்சிப்பு, உண்மையான வேதம் சொல்லுகிற ரட்சிப்பின் அனுபவம், அது உங்களுக்கு இருக்கான்னு நீங்க பார்க்கணும். முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்துல ஆண்டவர் முதல் காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன செய்யறாரு, ஒரு மனுஷனோ மனுஷிக்குள்ளையோ அவனை ரட்சிக்கும் போது என்ன செய்யறாருன்னா, த வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது இல்லன்னா ஒருத்தனுமே உண்மையான கிறிஸ்தவனா இருக்கவே முடியாது. நம்ம விசுவாச அறிக்கை இந்த 8வது சாப்டர்ல நமக்கு திப்ப உறுதியான அழைப்பு, அதுல பிராக்கெட்ல கூட போட்டிருக்கலாம், தவிர்க்க முடியாத அழைப்பு. இது என்னங்க, இதுதான் மோதல் ரட்சிப்பின் ஆசீர்வாதம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவன் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு ஆண்டவர் வந்து அவனை அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். யார் யாருக்கெல்லாம் இயேசு மரித்தாரோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஆண்டவர் சில பேருக்கு மரிச்சு இருக்கிறாரு, அவங்களதான் உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே தேவன் தெரிந்து கொண்டார், அவர்களுக்காக இயேசு வந்து பாடுபட்டு மரித்தாரோ, அவங்களை ரட்சிக்கும்படி பரிசுத்தாவியான சால்வேஷன் எப்படி அப்ளை பண்றாரு, முதல்ல அவர் செய்யறது அவங்களை திப்ப உறுதியாக அழைக்கிறார். இதுதான் முதல் அனுபவம். எல்லா ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை திறக்கிற முதல் கதவு இதுதான் ரட்சிப்பின். இது திப்ப உறுதியான அழைப்பு, எஃபெக்சுவல் காலிங் அப்படின்னு தியாலஜிஸ் இது. இன்னொரு பேரும் நம்ம சொல்லலாம், இதுக்கு இன்னொரு பக்கம் தான் மறுஜென்மம், மறுதிறப், நியூ பர்த். இது ரெண்டுமே ஒரு விதத்துல ஒண்ணுதான், ஒரே நேரத்தில் நடக்கிறது. திப்ப உறுதியான அழைப்பு வந்து தேவனுடைய பார்வையிலிருந்து, அவர் எப்படி சில பேரை பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை ஒரு தெய்வீக சத்தத்தோடு, சொல்ல போனா அவங்க ஆண்டவருடைய சத்தத்தையே கேட்ட மாதிரி, சுவிசேஷம் கேட்கும் போது என்னோடு இன்னைக்கு ஆண்டவர் பேசினாருன்னு பரலோகத்திலிருந்து பேசுன மாதிரியே அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். அந்த உள்ளெல்லாம் ஆடிப்போம், அது என்ன நடக்கும் நம்ம பார்க்க போறோம். அந்த மாதிரி ஆண்டவர் பக்கத்துல இருந்து பேசும்போது அது திப்ப உறுதியான அழைப்பு. அதே மனுஷன் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அந்த சத்தம் வந்து அவரை எட்டும் போது அவனுக்குள்ள ஒரு உள்ளார்ந்த மறுரூபம் ஏற்படுகிறது. அதுக்கு பேர் தான் மறுபிறப்பு. இது ரெண்டுமே ஒண்ணுதான். இது எந்த கோணத்துல இருந்து பார்க்கணும், ஆண்டவருடைய பார்வையிலிருந்து இது சிப்ப உறுதியான அழைப்பு, மனுஷனுடைய பார்வையிலிருந்து இது மறுபிறப்பு. ஓகே, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த பேராகிராஃப் நம்ம பார்க்கலாம். 10வது சாப்டர்ல இந்த 4 பேராஸ் இருக்கு. முதலாவது திப்ப உறுதியான அழைப்புனுடைய ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கணும். அப்படின்னா என்னன்னு ரொம்ப தெளிவாக ஃபர்ஸ்ட் பேரா நமக்கு சொல்லுது. அதனுடைய தன்மைகளை பத்தி 2-3 நமக்கு அத நான் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். முதல் பேராகிராஃப் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது என்ன திப்ப உறுதியான அழைப்பு, அதனோட விளக்கம் என்ன? 7 காரியங்கள் இந்த பேராகிராஃப்ல சொல்லப்படுறத பார்க்கணும். முதலாவது, அதை பெறுகிறவர்கள் யார், யாருக்கு இது நடக்கும், அதை செய்கிறவர் யார், அது எந்த காலத்தில் செய்கிறார், அதனோட பலன் என்ன, அது என்ன சாதனம் பயன்படுத்தி அதை செய்கிறார், அதை செய்வதனால் அவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு ஒரு மாற்றம் என்ன, கடைசியாக அந்த செயல்ல என்னென்ன நடக்கிறது, பாருங்க எல்லாமே ஒரு இதுதான் எஃபெக்டிவ் காலிங் இல்ல மறுபிறப்பு அப்படின்னா இதுதான். அருமையாக இந்த பேராகிராஃப் விளக்குது பாருங்க. அதை நீங்க நான் சொல்லி விளக்குன பிறகு நீங்க படித்து பார்க்கலாம். மறுபிறப்பு, முதலாவது இதை பெறுகிறவர் யார், யாருக்கு இது செய்யப்படுகிறது. இந்த முதலாவது வரி என்ன சொல்லுது, தேவன் எவர்களை ஜீவனுக்காக முன்குறித்தாரோ. சிப்ப உறுதியான அழைப்பு வந்து நித்திய ஜீவனுக்காக உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கணும். தேவனுடைய ஆணையில உலக தோற்றத்துக்கு முன்பதாக சில மக்களை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள்னு பேர் அவங்களுக்கு. அவங்களுக்கு தான் இந்த சிப்ப உறுதியான அழைப்பு, இந்த மறுபிறப்பு நடக்கிறது. பைபிள் எங்க சொல்லி இருக்குது அவங்களுக்கு தான் நடக்கும்னு, ரோமர் 8:30, எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். கோல்டன் அன்பிரேக்கபிள் செயின், உடைக்க முடியாத தங்க சங்கிலி, எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை சிப்ப உறுதியா அழைப்பாரு, அழைத்தவரை அவர் நீதிமான் ஆக்குவாரு, நீதிமான் ஆக்குறவர்களை அவர் மகிமையும் படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போவார். அதெல்லாம் ஒரு செயின் மாதிரி ஒரு ஓகே. இந்த பெறுகிறவர்கள் யாரு, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, இதை செய்கிறவர் யார், இந்த இதனோட ஆக்கர் இல்லைங்களா, இதை இது மூல காரணமா இருந்து செய்தவர் யார், பிதாவாகிய தேவன். ஆச்சரியமா நீங்க நினைக்கணும், நம்ம நினைக்கிற நேரத்துல மறுபிறப்பு நமக்கு கொடுக்கறதுக்கு காரணம் பரிசுத்தாவின்ற ஒரு விதத்துல அது உண்மைதான். ஆனா இதுக்கு மூல காரணம், இதுக்கு ஆத்தர் யாரு, பரிசுத்தாவியை பயன்படுத்தினா நமக்கு மறுபிறப்பு கிடைக்கிறது, ஆவியானவர்னால தான் நமக்கு மறுபிறப்பு கிடைக்கிறது. ஆனா அதை செய்ய வைக்கிறவர் யாரா, பிதாவாகிய தேவன். ஏன்னா எவர் முன்குறித்தாரோ அவர் தான் அழைத்தார்னு போட்டிருக்கு. முன்குறித்தவர் பிதா தானே, ஆவியானவர் இல்லையே, பிதா நம்மள முன்குறித்தாரு, அவர் தான் நம்மள திப்ப உறுதியாக அழைக்கிறார். அவர் அழைக்கிறார், ஆனா அந்த அழைப்புதல்ல ஆவியானவரை கொடுக்கிற அழைப்பு அவர் கொடுக்கிறது, ஆனா அந்த அழைப்புதல்ல ஆவியானவரை பயன்படுத்தி மறுபிறப்பு கொடுத்து நம்மள அழைக்கிறார். ஆனா அந்த அழைப்பு கொடுக்கிறது பிதாவாகிய தேவன். இயேசுவும் சொல்லலையா, ஒரு என் பிதா ஒருவனை இழுக்காவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இப்படித்தான் இழுக்கிற திப்ப உறுதியான அழைப்பு. நம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்றதை புரிஞ்சுக்கணும். பிதாவாகிய தேவனே நித்தியத்தில் தெரிந்து கொண்டப்பட்ட மக்களை நம்ம வரலாற்றுல நம்ம சூழ்நிலையில காஸ்பல கொண்டு வந்து நம்மள அவர் சத்தத்தை கேட்கும்படி கேட்டு நம்மள அழைக்கிறார். இது எப்போ, அடுத்ததாக 3வதாக இது எப்போ செய்கிறாரு தேவன். அந்த பகுதியில தொடர்ந்து படிச்சீங்கன்னா, நம்ம எப்போ விரும்புறோமோ, நம்ம எப்போ ஆசைப்படுறோமோ இல்லை, அவர் நியமித்த அவர் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நேரத்தை, இஸ் அப்பாயிண்டட் அண்ட் அக்செப்டபிள் டைம். இது அவருடைய இறையாண்மை செயல். நம்ம சாதனங்களை பயன்படுத்தணும், ஜபம் பண்ணணும், ப்ரீச் பண்ணணும், வர்க்ல ப்ரீச் பண்ணணும், வேதத்தை படிக்கணும், ஆனா அது அவர் நியமித்த டைம்ல தான் நடக்கும். இது இதனோட ரிசல்ட் என்ன, இது வந்து அவர் நியமிச்ச டைம்ல எஃபெக்சுவலா சிப்ப உறுதியா அழைப்பார். சிப்ப உறுதினா என்ன தெரியுங்களா, ஒரு ஒரு வல்லமையற்ற வீணான அழைப்பு இல்லை, ஒரு பலன் தருகிற அழைப்பு. சில நேரங்களில் நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டோம்னா ஒரு வாட்டி கூப்பிடுறோம், உடனே கேட்டு வருது இல்லைன்னா இல்லைங்களா, ஒரு சத்தமாக கூப்பிட்டா தான் வருது. ஆனால் அது சில நேரத்தில் கூப்பிட்ட கூப்பிட வரம்போக மாட்டேங்குது, சில சொல் சொல்கிற வச்சு கேட்குற பிள்ளைங்கள்லாம் வரவே வராது. ஆனால் அந்த மாதிரி வீணான அழைப்பாங்க. ஆனால் இது வந்து கடவுள் கொடுக்குற ஒரு பொதுவான அழைப்புன்னு இருக்கு. வாஸ்கல் மூலமா உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் நீங்கள் மனம் திரும்புங்க என்கிட்ட வாங்க அப்படின்ற எல்லாரும் கேட்கறாங்களா? இல்ல, பொதுவான அழைப்பு எல்லாருக்கும் தான் போகுது, அநேக பேர் கேட்கறது இல்ல. ஆனா இந்த சிப்ப உறுதியான பிரத்யேக அழைப்பு அப்படி இல்லை, இது ரொம்ப தீவிரமான கடவுளுடைய சத்தம், அது உள்ளார்ந்த சத்தம். பிரசங்கினா பிரசங்கம் பண்றமா தெரியலாம், ஆனா அந்த பிரசங்கியுடைய சத்தத்துக்குள்ள பிதாவாகிய தேவனுடைய சத்தமே ஒரு மனுஷனுடைய உள்ள போய் அவன் காதுல கேட்டு அவன் நிச்சயமாக வருவான். அழைப்பு தோல்வி அடையிறதே இல்லை. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், அழைத்தவங்க வருவாங்க, நீதிமான் ஆக்குவார், அவங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். இது கடவுளுடைய அழைப்பு. அது எந்த மதத்திலேயாவது அந்த மனுஷன் இருக்கலாம், ஒரு இந்துவா இருக்கலாம், ஒரு முஸ்லீமா இருக்கலாம், ஒரு ஏதாவது ஒரு பழைய கிராமத்துல குக்கு கிராம கோத்தரத்துல அவன் இருக்கலாம். ஆனா காஸ்பல் போய் அவருக்கு பிரசங்கம் பண்ணப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கடவுள் அந்த பரலோக சத்தத்தை அவன் கேட்க செய்து ஒரு மனுஷன் அதை கேட்டுட்டானா அவனால வராம இருக்கவே முடியாது. அதுக்கு தான் அதுக்கு பேர் திப்ப உறுதி. தவிர்க்க முடியாது, இல்ல முடியவே முடியாது, அவர் என்ன கூப்பிட்டாரு நான் போவேன். சீசர்கள் சீசர்களை பார்த்து என்னை பின்பற்றுங்க, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரல. ஏன்? அந்த அழைப்புல இருந்த வல்லவர், பரலோக சத்தம், அன் அவாய்டபிள் கால். இன்னொன்னு கூட தியாலஜி பயன்படுத்த, இர்ரெசிஸ்டபிள் கால், அதை மறுக்கவே முடியாது, எதிர்க்கவே முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு. ஓகே, இந்த அழைப்பை கொடுக்கறதுக்கு அவர் பயன்படுத்துகிற சாதனம் என்ன? ரெண்டு சாதனம். அதை தொடர்ந்து தேவன் திப்ப உறுதியாக அழைத்து எதன் மூலமாக? தன் வார்த்தையினாலையும் ஆவியினாலையும். இது ரெண்டு தான் ஆண்டவர் பயன்படுத்தல. தன் வார்த்தை, மறுஜென்மம் வந்து இந்த மாதிரி கள்ள சபைகள்ல நடக்காது பாருங்களேன், வெறும் மதவேசம் தான் அங்க இருக்கும். இந்த மாதிரி சத்தியம், இந்த மாதிரி அழைப்பெல்லாம் அங்க இருக்காது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையே அங்க இல்லையே. நம்ம ஏன் எப்பப்பாரு ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும்? ஏன்னா ஆரம்ப காலத்திலேயே நான் ஊழியத்துல தெரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் ஒரு செத்த பாவிக்கு மறுபிறப்பு கொடுக்கணும்னா அவர் வார்த்தையை பயன்படுத்தி தான் கொடுக்கிறார். அவர் வார்த்தையை நம்ம பிரசங்கம் பண்ணும் போது மற்றவங்களுக்கு மதிப்பு தெரியாம போகலாம். இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஒருவேளை நம்ம மறுபிறப்பு இல்லைன்னா ஆண்டவருடைய சித்த உறுதியான அழைப்பு நம்ம கேட்கணும்னா ஆண்டவர் வார்த்தை பிரசங்கம் பண்ற இடத்துல தான் இருக்கணும். மற்ற இடங்கள்ல அவரு பாருங்க, அது பயன்படுத்துகிற சாதனம் அவருடைய வார்த்தை. ரெண்டு தெசலோனிக்கர் 2:14 சொல்லுகிறது, எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். எதன் மூலமா உங்களை கடவுள் அழைத்தார்? எங்கள் சுவிசேஷத்தினாலே. யாக்கோபு 1:18, நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மள மறுஜென்மம் கொடுக்கிற ஒரே சாதனம் கடவுளுடைய வார்த்தை. அவருடைய சுவிசேஷம் துல்லியமாக அவர் வார்த்தையில போட்டிருக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணும் போது, அதை நம்ம புரிஞ்சிக்கும் போதுதான் நமக்கு ஆவியானவர் அது மறுஜென்மம் கொடுக்கிறார் இல்லைங்களா. கடவுளுடைய வார்த்தை, அவருடைய ஆவி, இது ரெண்டும் முக்கியம். நிக்கோதேமு இயேசு கிட்ட யோவான் 3:3 போகும்போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் ஆவியினால் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் பார்க்க முடியாது. அது ஆவியினால் பிறக்கிற ஒரு காரணம் இல்லைங்களா. தேவனுடைய வார்த்தையும் ஆவியும் பிரிக்க முடியாது. எங்க தேவனுடைய வார்த்தை இருக்கோ அந்த ஆவியானவர் அங்க செயல்படுவார் இல்லைங்களா. எங்க தேவனுடைய வார்த்தை இல்லையோ அங்க என்னதான் ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், என்னதான் பாட்டு கேட்டு மியூசிக் எல்லாம் ஓட்டம், அங்க ஆவியானவர் இருக்க மாட்டார். வார்த்தை இல்லாத இடத்துல ஆண்டவர் இல்லை. ஓகே, அடுத்ததாக இதுல என்ன பார்க்கிறோம்? திப்ப உறுதியான அழைப்புல ஒரு நிலை மாற்றம் நடக்குது. என்ன? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, திப்ப உறுதியாக அவர் வார்த்தையினாலையும் ஆவியினாலையும் அழைத்து ஒரு பாவ நிலையிலிருந்து கிருபையின் நிலைக்கு, ஒரு மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஜீவனுக்கு அவர் அழைக்கிறார். திப்ப உறுதிக்கு பின்னாடி இருந்த நிலைமை என்ன? பாவ நிலையில இருக்கிறான், ஒரு பாவம். ஆனா அந்த சிப்ப உறுதி அழைப்பின் மூலமாக அந்த பாவ நிலையிலிருந்து அவனை எடுத்து கிருபையின் நிலைக்கு கொண்டு வருகிறான். அந்த சிப்ப உறுதி அழைப்புக்கு முன்பு பின்பதாக அவன் மறித்த நிலையில் இருக்கிறான். ஆனா அந்த சிப்ப உறுதியான அழைப்பு அவனை கூப்பிட்டு வந்து அவனுடைய மரணத்திலிருந்து அவனை எழுப்பி ஜீவ நிலைமைக்கு கொண்டு வருகிறது. ரெண்டு ஒண்ணுல அக்கிரமங்களையும் பாவங்களையும் நீங்கள் மறித்தவர்களா இருந்தீங்க, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமானா இருந்து உங்களை காப்பாற்றினார். சிப்ப உறுதியான அழைப்பு. எப்படி அந்த லாசரஸ் வந்து செத்து போய் அவன் மூணு நாள் ஆட்சி அடக்கம் பண்ணி கல்றையில் இருக்கிறான், ஆனா இயேசு உரிய அழைப்பு போது லாசரஸ் எந்திரிச்சுவா, அது சிப்ப உறுதியான அழைப்பு. அந்த வார்த்தை போய் அவனுக்கு உயிர் கொடுத்து அவன் எந்திரிச்சு அப்படியே எந்திரிச்சு வரான் இல்லைங்களா. அதே மாதிரிதான் சிப்ப உறுதியான அழைப்பு நமக்கு ஆத்மீக உயிரை கொடுக்கிறது. அடுத்ததாக சிப்ப உறுதியை பத்தி நம்ம படிச்சுட்டு வரோம். சிப்ப உறுதியான அழைப்பு அதனோட தன்மைகளை பார்த்துட்டு வரோம். என்ன அடுத்ததாக இந்த சிப்ப உறுதியான அழைப்புல நடக்கிற ஒரு ஒரு செயல்பாடு, ஒரு ஆபரேஷன், ஒரு மேஜர் ஆபரேஷன் நடக்குது. இது வரைக்கும் இதுல என்ன பார்த்துருக்கிறோம், சிப்ப உறுதியான அழைப்பு அது யாருக்கு செய்கிறாரு, அது யாரு பிதாவாகிய தேவன் செய்கிறாரு, எப்ப செய்கிறாரு, அவர் நியமித்த காலத்தில் செய்கிறாரு, அது எதன் மூலமாக செய்கிறாரு, அவர் வார்த்தையும் ஆவியை கொண்டு செய்கிறாரு, அதுல அதுல நடக்கிற ஒரு நிலைமாற்றம் என்ன, பாவத்திலிருந்து கிருபை நிலைக்கும் மரணத்திலிருந்து ஜீவ நிலைக்கும் கொண்டு வருகிறார். அங்க நடக்கிற ஒரு ஆபரேஷன் என்ன, அது ஒரு ஆபரேஷன் பாருங்க, ஒரு பெரிய ஆபரேஷன் நடக்குது. சிப்ப உறுதியான அழைப்பு ஒரு முழு மனுஷனுக்குள்ளேயே ஒரு ஆபரேஷன் நடக்குது. யோசிச்சு பாருங்க, ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், பாவம் நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னு நம்ம படித்தோம். நம்ம மனதை பாதிச்சிருக்கு, இருளாக்கி இருக்கிறது பாவம், நம்ம மனதை இருளாக்கி நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி நம்முடைய சுயாதீன சித்தத்தை பாவத்துக்கு அடிமைப்படுத்தி இருக்கிறது. ஆனா திப்ப உறுதியான அழைப்பு என்ன செய்து அற்புத விதமாக இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணுது. தெரியுமா பாருங்க, இந்த தொடர்ந்து அந்த இதுல என்ன போட்டிருக்கு, நம்முடைய மனது இருளா இருந்த மனது சிப்ப உறுதியான அழைப்பினால் என்ன ஆகுதுன்னா ஆவிக்குரிய விதமா நம்ம மனது பிரகாசிப்பிக்கிறது. மைண்ட்ல ஒரு ஆபரேஷன் நடக்குதுங்க, மைண்ட் இஸ் என்லைட்டன். அந்த மைண்ட் நம்ம பிரகாசித்த பிறகு இதுவரைக்கும் ஒண்ணுமே புரியாம இருந்துச்சு, சிப்ப உறுதிய ஆண்டவர் எனக்கு வெளிச்சம் கொடுத்த உடனே இப்ப கடவுளுடைய காரியங்கள்லாம் நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவான விதத்தில் அதை புரிந்து கொள்ளுகிறோம். முதல்ல ஒன்னும் புரியாது, பிரசங்கத்துக்கு உட்கார்ந்து இருப்போம், எப்படா முடிப்பாருன்னு நமக்கு இருக்கும். ஆனா இப்போ அதை கேட்கறதுக்கே ஆர்வமா இருக்கும், அதை கேட்க கேட்க டைம் போறதே தெரியாது, அது ரொம்ப விரும்புவோம், அதெல்லாம் ரொம்ப தெளிவா நமக்கு புரியும், நம்ம மனசுல எல்லாம் பேசுவது. ஏன் மனது பிரகாசிப்பிக்கிறது. ரெண்டாவது ஆபரேஷன், மனது இல்லான மனதை பிரகாசிப்பிக்க செய்கிறாரு. ரெண்டாவதாக கல்லான இருதயத்தை, நம்ம இருதயம் கல்லான இருதயமா இருக்கு, இயற்கையாகவே பாவம் நம்மளை கடினப்படுத்திடுச்சு, எல்லாத்த பத்தியும் நமக்கு ஃபீலிங் இருக்கு. எல்லாத்த பத்தியும் நமக்கு ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா, ஒரு வைஃப் பத்தி ஃபீலிங், குடும்பத்தை பத்தி ஃபீலிங், லவ் ஃபீலிங், ஃப்ரெண்ட் ஃபீலிங், அரசியலை பத்தி உணர்ச்சிகள், சினிமாக்களை பத்தி உணர்ச்சிகள். ஆனா நம் தாயின் கற்பத்திலிருந்து நம்மளை வடிவமைத்து நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுத்து வருகிற ஆண்டவர் மேல நமக்கு ஃபீலிங்கே இல்லையே, ஒரு நன்றியும் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு உணர்ச்சியே நமக்கு இல்லையே. ஒவ்வொரு நேரமும் நம்மளை அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், படைக்கிறோம். மிருகங்கள மாதிரி சாப்பிடுறது என்ன, ஓடுறது என்ன, எந்திரிக்கிறது என்ன, எப்போ காலைல அஞ்சு நிமிஷம் ஒரு ஜபம் அடிச்சோமா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே முடிஞ்சு போச்சு அவ்வளோ. ஒவ்வொரு அசைவும் அவர் இருக்கிறாரே, நம்மளோடு இருக்கிறாரேன்னு அவர் இருக்கிற உணர்வே இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், நம்ம இருதயம் கடினப்பட்டிருக்கிறதுனால. ஆனா இந்த சிப்ப உறுதியான அழைப்பு என்ன செய்து கடவுள் வந்து அந்த தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கல்லான இருதயத்தை நம்ம கிட்ட இந்த எடுத்து மாம்சமான இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார், ஒரு உணர்வு உள்ள இருதயம். பைபிள் இத கூட இருதயத்தின் விருத்த சேதனம் சொல்லு, அது செஞ்ச உடனே நம்ம இருதயம் கடவுளை பத்தி ரொம்ப உணர்வுள்ளதாக, கடவுளை நம்ம எப்பப்பார் கூட உணர்றவர்களாக, என் கூட இருக்கிறாரே ஆண்டவர், அவர் நேசிக்கிறவர்களாக, அவரு அவர்ல சந்தோஷப்படுகிறவர்களாக, அவரோடு சமாதானமா இருக்கிறவர்களாக நம்மளை மாற்று. முதலாவது மனதை பிரகாசிப்பிக்குது, திப்ப உறுதியான அழைப்பு, நம்ம இருதய கல்லான இருதயம், உணர்வில்லாத இருதயம், மாட்டுத்தோல் போத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருதயத்தை ஒரு அந்த நுனித்தோலை அறுத்து ஒரு உணர்வுள்ள இருதயமாக நமக்கு மாற்றுகிறார். அதான் இருதயத்தின் விருத்தசேதனம் கூட பேர். மூன்றாவதாக நம்முடைய சித்தம், ஏற்கனவே நம்ம படிச்சு இல்லைங்களா, அந்த சித்தம் பாவத்துக்கு எப்படி அடிமைப்பட்டிருக்கு, இப்போ வெறும் பாவத்தையே விரும்பி செய்யக்கூடிய எந்த நன்மையும் செய்ய விரும்பாத சித்தத்தை இப்போ புதுப்பிக்கிறார். அது என்ன போட்டிருக்கு கவனிச்சு பாருங்க, தம்முடைய சர்வ வல்லமையில அதை நன்மை செய்யும்படிக்கு தீர்மானிக்கும்படி அந்த சித்தத்தை விடுவித்து அதை நன்மை செய்ய மாற்றுகிறார். கடவுளுடைய சர்வ வல்லமை பவர் தேவை இந்த ஆபரேஷன் செய்யறதுக்கு. இன்னொரு வசனங்கள்லாம் போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பினாரோ அந்தே வல்லமை தான் ஒரு மனுஷனுக்குள்ள பாய செய்து பாவத்தில் செத்திருந்தாவ உயிரோடு ஆத்மீக விதத்தில் எழுப்பிருக்கு. அந்த வல்லமை தேவைங்க. அவர் எழுப்பி திப்ப உறுதியாக அவனை இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வரும்போது அவன் இலவசமா விருப்பத்தோடு வரும்படிக்கு வருகிறான். ஒரு பெரிய குளோரியஸ் மாற்றம், கடவுள் திப்ப உறுதியாக செய்கிற ஒரு மாற்றம், ஒரு பெரிய ஆபரேஷன் நமக்குள்ள நடக்குது. இருள்ல இருக்கிற நாம் வெளிச்சத்துக்கு வர, அறியாமையில் இருக்கிற நாம் அறிவுக்கு வர, கடவுள் வினோதமா கடவுள் தூரமா கடவுள் கிட்டயே உணராத நாம் இதுமே கடவுள் ரொம்ப கிட்ட இருக்கிறத உணர். அவர் மேல நெஞ்சில இருந்து அன்பு வருது, ஒரு பாசம் வருது, பகையா நினைப்போம், கடவுளுடைய பிரமாணம் எல்லாம் பிடிக்காது, இப்ப கடவுளுக்கு கீழ்படியணும்னு ஆசை நமக்கு வரும். கடவுளை பத்தி பேசினாவே கோட்டவாயி தூக்கம் அது பிடிக்காம இருக்கும், இப்போ ஊக்கத்தோடு நைட்லாம் உட்காந்து படிக்கலாமா கேட்கலாமான்னு. என்ன என்ன மாத்துது, உலக 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 உலகம் இருக்கிறவங்க இப்ப ஆண்டவர் 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 பரிசுத்த பரிசுத்தமா இருக்கணும்னு தோணும். இதான் ஒரு உலகத்திலேயே அந்த சராசரத்திலேயே ஆண்டவர் செய்யற மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா, கைய பண்ணாரு, தலைவலியை சரி பண்ணாரு, கட்டி வயிற்று கட்டிய சரி பண்ணாரு, அதெல்லாம் இல்லைங்க, பெரிய அற்புதம் உலகத்திலேயே யூனிவர்சல் கிரேட்டஸ்ட் மிரக்கல் வந்து உங்களுக்கும் எனக்கும் மறுபிறப்பு கொடுக்கிறது. நம்ம இருளான மனதை கடவுளே ஒண்ணுமே தெரியாத மனதை பிரகாசிப்பிட்டு கல்லான இருதயத்துக்கு உணர்வான கடவுளை உணரக்கூடிய இருதயத்தை கொடுத்து எப்பப்பாரு பாவத்தையே ஆண்டவருக்கு விரும்பாததையே செய்கிற காரியத்துக்கு ஒரு சித்தத்தை புதுப்பித்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற சித்தத்தை கொடுக்கிற அற்புதம் இருக்கு. இந்த கிரேட்டஸ்ட் மிரக்கல்ங்க நம்ம இருதயத்தை மனுஷனுடைய, நான் உங்களுக்கு அதை போன வாட்டி சொல்ல பார்த்தேன், இது சாதாரணமா நடக்கிறது இல்ல, வேற ஆண்டவரே நேரிட்டு அதை செய்யலன்னா அது நடக்கவே நடக்க, ஒரு கோடி 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 வருஷம் மனிதர்களை நரகத்துல போட்டு வேக வச்சாம இந்த ஒரு மாற்றம் நடக்காது. ரெவலேஷன்ல நம்ம பார்க்க எத்தனை அற்புதங்கள் பாக்குறாங்க, வேலையில இருந்து வாதையெல்லாம் போட்டுது, அந்த அவங்க இருதயம் கடவுளை தூஷிச்சுது, மனசு வந்து மாற மாட்டேங்குது பாருங்க. கடவுள் மிகவும் மறுபிறப்பின் மூலமாகத்தான் இப்படி ஒரு அற்புதத்தை செய்யறது, இது மிக 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 பெரிய ஆசீர்வாதம். தேவனால் மறுபடியும் பறக்கிறது வேதம் சொல்லுது, இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன். அதன் மூலமாக இயேசு கிட்ட நம்ம வரோம், யாரும் கட்டாயப்படுத்தியோ ஒரு சுயநல நோக்கத்துக்கு இப்பெல்லாம் இயேசு கிட்ட போகுது, இதுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குவார், பணம் கொடுக்குவார், வியாதியை சுகம், அதுக்குதான் இயேசு கிட்ட இயேசு சொன்னார் சாப்பாட்டுக்காக அற்புதத்துக்காக என்கிட்ட வராதிங்க. அவர் சொல்லலையா, யோவான் ஆறுல சொல்றாரு, இதுக்காகவா வரீங்க என்கிட்ட, இல்ல எனக்கு தண்டிச்சிருவாரு, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், இல்ல விருப்பத்தோடு சுய சித்தத்தோடு. யாருமே நம்மளை போஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை, சர்ச்சுக்கு போகணும், இயேசு கிட்ட வரணும், யாருமே போஸ்ட் பைபிள படிக்கணும், யாருமே நம்மளை கட்டாயப்படுத்த, நம்ம விருப்பத்தோடு படிக்கணும்னு போகணும், நம்ம விருப்பத்தோடு ஆண்டவர்கிட்ட பேசணும்னு தெரியும். முழு மனுஷனுக்கும் அவன் மனது, அவனுடைய உணர்ச்சிகள், அவனுடைய மனசாட்சி, அவனுடைய சித்தம் சகலத்தையும் ஆழமான விதத்தில் மரூபப்படுத்துகிற ஒரு செயல். மனது பிரகாசிச்சிட்டு இருதயம் மாற்றப்பட்டு சித்தம் புதுப்பிக்கப்பட்ட ஒரு அற்புத மாற்றம். இந்த மாற்றம் ஒரு புதிதான பார்வைகளும் புதிதான கொள்கைகளும் புதிதான ருசிகளும் உணர்ச்சிகளும் புதிதான விருப்பு வெறுப்புகளும். முதல் எந்த காரியத்தை நம்ம விரும்பிக்கிட்டு இருந்தோமோ பாவமான காரியங்கள் மேல கொஞ்சம் வெறுப்பு நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இப்ப எந்த காரியத்தை வெறுத்துக்கிட்டு இருந்தோமோ ஆண்டவருடைய காரியங்களை அதை பத்தி ஒரு விருப்பு ஏற்படுகிறது இல்லைங்களா. புதிதான சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே கடவுளை பத்தி, நம்மளை பத்தி, உலகத்தை பத்தி, வரப்போற வாழ்க்கையை பத்தி எல்லாத்தையுமே வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சு. இது வெளியில முகம்லாம் மாறிடுது, முகம்லாம் பிரைட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். அதே ஆளுதான் வெளியில பாக்குறதுக்கு, ஆனா ஒரு பிரம்மாண்டமான உள்ளான மறுரூப மாற்றம் தான் இந்த மறுபுறம். குருடான கண்கள் திறக்கப்பட்டு கடவுளை பார்க்கற மாதிரி பிரகாசிப்பு, செவிடான காதுகள் கடவுளுடைய சத்தமே கேட்காது, இப்ப கடவுளுடைய சத்தத்தை கேட்கும்படி காதுகள் திறக்கப்பட்டு, வாய் கடவுளை துதிக்கவே துதிக்காது, அந்த வாய் துதிக்கப்பட்டு, கை கால எல்லாம் சப்பாணிகள் மாதிரி ஆண்டவருடைய விருப்பத்தை கற்பனையே செய்யாது. ஆண்டவரை பத்தி சொன்னாவே ஆண்டவர் கட்டளைனாவே செய்யாது. இப்ப அதெல்லாம் உயிர் பிழைத்த ஆண்டவருடைய விருப்பத்தின்படி செய்ய ஒரு புது மனுஷன், இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் ஒரு புது சிருஷ்டி. பலவிகள்லாம் ஒளிந்து போயிடு. இனிமே அந்த புது மனுஷன் தேவனுடைய குடும்பத்துல தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை. மறுபிறப்புனா எதுல பிறக்கிறோம்? ஒரு புது குடும்பத்துக்குள்ள பிறக்கிறோம். இனிமே கடவுளுடைய பிள்ளை. நமக்குள்ளேயே ஒரு நம்மளுடைய ஆவியோடு பரிசுத்த ஆவி சாட்சி கொடுப்பாரு, நீ இனிமே கடவுளுடைய பிள்ளைப்பா, கடவுள் உங்க அப்பா. அப்பா பிதாவே அவரை நோக்கி ஜெபம் பண்ண, அவர் தேவைகளை அவர்கிட்ட போறதுக்கு கடவுளுடைய பிள்ளைகளாக, மகன்களாக, மகள்களாக நாம் போவோம். இப்படி ஒரு மாற்றம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, கடவுள் வந்து இந்த உலகத்தையே அண்ட சராசரிச்சியே ஒரு நாள் எல்லாத்துக்கும் மறுபிறப்பு கொடுக்க போற, ஏஜ் ஆஃப் ரீஜெனரேஷன் பேர். இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன செய்ய போற, புதிய வானத்தையும் புதிய பூமியை ஏற்படுத்துவார். அந்த புதிய வானத்திலேயே புதிய பூமியில இருக்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் தான் இது மறுஜன் மறுபிறப்பு. யாரெல்லாம் அந்த புதிய வானத்திலேயோ புது பூமியில இருக்க போறாங்களோ அவங்களுக்கு இப்பவே அந்த மறுஜன் அனுபவத்தை கொடுக்கறாங்க. அவங்கதான் அந்த ஏஜ் ஆஃப் ரீஜெனரேஷன்ல இருக்க போறாங்க. ஓகே, இதுதான் சிற்ப உறுதியான அழைப்பு. நான் ஒரே ஒரு காரியம் பயன்பாடு கொண்டு சொல்லி முடிக்கிறேன். இது எவ்வளவு தவிர்க்க முடியாத ஒரு தேவை என்பதை நீங்க உங்களால உணர்ந்து கொள்ள நான் பாக்கிறேன். கடவுள் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்புல செய்யக்கூடிய முதல் தவிர்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் இது. இது நடக்கலன்னா வேற எதுவுமே ரட்சிப்பின் அனுபவத்தில் நமக்கு கிடைக்காது. இந்த லாஸ்ட் பேராகிராஃப் அதை பத்தி சொல்ல போது, இது நடக்கலன்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஒரு உண்மையான ரட்சிப்பு, நம்ம ஒரு போலி கிறிஸ்தவனாக ஒரு கள்ள நோட்டு மாதிரி ஆண்டவர் நான் அறியேன்னு கடைசி நாள்ல சொல்ற மாதிரி நம்ம ஆகக்கூடாதுன்னா நமக்கு முதல்ல என்ன பார்த்துக்கணும், நமக்கு மறுபிறப்பு ஏற்பட்டிருக்கிறதா, சிப்ப உறுதியான அழைப்ப நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா. இது உங்க மனசாட்சியில ரொம்ப கம்பீரமா நீங்க சிந்திக்கணும். ஏன்னா சில சத்தியங்கள் இருக்கு, இதெல்லாம் படிச்ச நம்ம படிக்க போற சத்தியங்கள்லாம் அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், அனுபவிக்கலனாலும் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிருக்கும். இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாவது வருகையை பத்தி இல்ல, நான் அப்படி நினைக்கிறேன், வித்தியாசமா நினைக்கிறேன்னா பரவாயில்ல, அதெல்லாம் பெரிய இது இல்ல. இல்ல சபை நடத்து, சபை கவர்மெண்ட் பத்தி. ஆனா இது ரொம்ப அத்திபாரமானது. இது இல்லாம கிறிஸ்தவ ரட்சிப்பின் அனுபவம்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாதுங்க. இது அவ்வளவு அவசியம். என்ன நீங்க நம்பலன்னா, யோவான் மூணாவது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து பெரிய போதகர், நிக்கோதேமு இஸ்ரவேலியே பெரிய போதகர், குழு பழையப்பாடு கடைசி கொடுத்திருக்கிற மனுஷன், ரொம்ப பக்தியா இருந்தது. இஸ்ரவேலியே பெரிய போதகர் பரிசேயன் வேற டெய்லி ஜபம் பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு மூணு தடவை போயிட்டு வருவாங்க டெய்லி. நீங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போறதுக்கு அலுவல இல்ல, அவங்க எல்லாம் டெய்லி போவாங்க ஆலயத்துக்கு, காணிக்க ஒன்னொன்னு கொடுப்பாங்க. அவங்க மிளகு கடுகுல கூட காணிக்க கொடுப்பாங்க. நீங்க என்ன காணிக்க கொடுக்கறது, அவங்கள மாதிரி வெளியில பரிசுத்தமா இருக்கிறவங்க வேற யாரும் பார்க்க முடியாது. ஆனா இயேசு அவர் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, எப்பா நீ பரலோகத்துக்கு போக மாட்டேப்பா, என்ன நீ நரகத்துக்கு தான் போ. ஏன்னா எவ்வளவுதான் நீ வெளியில பக்தி வேஷம் போட்டாலும், நீ தாண்டி ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீ வெளியில என்னதான் பண்ண, எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா நெக்கடும் மாதிரி இரு, நீ நரகத்துக்கு தான் போவ. ஏன் உன்னால பார்க்க முடியுதா? ஜார்ஜ் விட்ஸ்பீல்டு வந்து அடிக்கடி எங்க போனாலும் நீங்க மறுபடியும் பறக்கலன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, மறுபடியும் பறக்கலன்னா பரலோக ராஜ்யத்துக்கு, அதுவே தான் பிரசங்கம் பண்ணுவார். அவத்துல வந்து கேட்டாராம், விட்ஸ்பீல்டு நீங்க எப்ப பாரு ஏன் மறுபடியும் பறக்கலன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது? அதுக்கு பதிலாக அவர் சொன்னார், ஏன்னா நீ மறுபடியும் பறக்கலன்னா வரலவர் ராஜ்யத்துக்கு போக முடியாதுப்பா அப்படின்னா. ஏன்னா அது அது இல்லாமல் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, உன்னால பார்க்க முடியுதா? எக்கதமோ அதை ரொம்ப முதல்ல ரட்சிப்பு அந்த அனுபவம் நமக்கு ஏற்படணும்னா எவ்வளவு அவசியம்னு உணரணும். அதைத்தான் ஆண்டவர் அவனுக்கு உணர்த்த பார்த்தார் அவருக்கு. ஏன்னா பழையப்பாடு பாஷையில அவனுக்கு சொல்லி கொடுத்தார், அதை உணர்ந்ததுனாலதான் அவனுக்கு வந்துருச்சு. இயேசுக்கு மறிக்கிற நேரத்துல மறுபிறப்பு அடைஞ்சிட்டான். ஏன் முதல்ல அதை அவசியம்னு உணரணுங்க? நிறைய பேருக்கு அதை உணர்றதே இல்லதான் பிரச்சனை. அவர் அந்த யோவான் 3:6 வசனத்துல சொல்றாரு, மாம்சத்தால் பிறந்ததெல்லாம் மாம்சம் தான், ஆனா ஆவியால் பிறப்பது ஆவி. ஏன் இது ரொம்ப அவசியம்? ஏன்னா நீங்களும் நானும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆதாமின் பிள்ளைகளாக பிறக்கும் போதே பாவத்துல பிறந்திருக்கோம். நாம் மாம்சத்துல அவங்களை பிறக்கப்பட்டிருக்கோம். என்னதான் வெளியில ஜோடனை பண்ணாலும், என்னதான் நம்ம சர்ச்சுக்கு போனாலும், எவ்வளவுதான் வெளியில நாடகம் போட்டாலும், உள்ளுக்குள்ள நம்ம மாம்சத்தால் பிறக்கப்பட்ட பாவ இயற்கை இருக்கிறதே. நீ என்னதான் வெளியில பண்ணாலும் மனசுல இருக்கிற இருளான சிந்தை, இருதயத்துல கடினமான இருதயம், அடிமைப்பட்ட சித்தம், அதெல்லாம் எப்படி நம்மளால அது ஆண்டவரே செய்யணுமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையோடு செய்யணுமா? அதெல்லாம் எப்படி இங்க மாற்ற முடியும்? இங்கிருந்தா கிறிஸ்தவர்களா பிறந்திருக்கலாம், உங்க அப்பா அம்மா கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஏன் சோதகரா இருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம், குழந்தையில இருந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துச்சு, மத ஒழுக்கத்துல வாழப்பட்டிருக்கலாம், சர்ச்சுக்கு போறது, காணிக்க கொடுக்கறது, பைபிள படிக்கிறது, என்னதான் வெளியில டிராமா பண்ணாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க இயற்கைய குருட்டும், தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாத நிலைமையும், இயேசு கிறிஸ்துடைய மதிப்போ மகத்துவமோ, அவருடைய அழகு, மெச்சிக்கத்தக்க அழகு, அதெல்லாம் ஏன் பைபிள் ஏன் ஒரு மூடன புக்கா இருக்கு? ஏன் அங்க கரெக்டாக புரிய மாட்டேங்குது நமக்கு? ஏன்னா இயற்கை மனிதன் தேவனுடைய ஆவியின் காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவைகள் அவனுக்கு பைத்தியமா இருக்கும்னு சொல்லியிருக்கு, அதை அவன் புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அவை ஆவிக்குறி ஆவியினால் கிரகிக்கப்பட வேண்டியவை. இல்ல இத பத்தி நம்ம இன்னும் படிக்க போறோம். ஆனா நம்ம வாழ்ற காலத்துக்குனால இதை நம்ம ரொம்ப அவசியமா உணர்ந்துக்கணும். இன்னைக்கெல்லாம் சர்ச்சஸ் என்ன பண்ணுது, இதெல்லாம் போதிக்காம, மறுஜன்மத்தின் அவசியம் போதிக்காம, மறுபிறப்பு அடையாதவர்களுக்கு ஏற்றபடித்தான் சபைகள் வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து கடவுளுடைய பிள்ளைகள் என்று நம்ப வைக்கிறதுக்காக சபைகள். ஏன்னா உண்மையான சத்தியத்தை போதிக்கிற சபைக்கு போனா பாருங்களேன், ரொம்ப உங்களுக்கு டயர்டாகுவேன். பைபிளே சொல்றாரு, இதே வசனத்தையே சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஏன் உங்களுக்கு கலைப்பாது? ஆண்டவருடைய வசனத்தை தொடர்ந்து கேட்கறதுக்கு ஏன் உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை? ஏன் அக்கறை இல்லாம இருக்கிறீங்க அதுக்குரிய காரியங்களை? ஏன் தெரியுமா, உங்களுக்கு மறுபிறப்பு இல்லைங்க. அதனால இன்னைக்கு சர்ச்சுக்கு போய் என்ன ஒரு இன்னமே சர்ச்சஸ் எப்படி மறுபிறப்பு ஆகாதவங்களுக்கும் சர்ச் வச்சிருக்காங்க. ஸ்டேஜ்ல பெரிய ஸ்டேஜ், அங்க ராக் பேண்ட், ட்ரம்ஸ், மியூசிக், டான்ஸ், கை தட்டுறது, ஒரே என்டர்டைன்மெண்ட். பிரசங்கம்ன்ற பேர்ல கவனிச்சு பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்குவாரு, அந்த வசனத்தை கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ற, ஒரு 5 நிமிஷம் கூட எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அதே போய் கதைகளா ஜோக்ஸா சாட்சிகளா, நான் அங்க போயிருந்தேன் இங்க போய், ஏன் வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணா அந்த மர்ஜன் பிடிக்காது. இந்த மாதிரி மக்களை வசனத்தை கேட்கிறோம்னு சொல்லிக்கிட்டு நீங்க கடவுளுடைய பிள்ளைன்னு நம்ப வச்சுக்கிட்டு ஏமாத்தது தான் இந்த சபை. தேவனுடைய ராஜ்யம் வந்து வெறும் உதடுல வெளியில என்ன செய்யறோம் இல்லைங்க, நம்ம மனது நம்ம இருதயம் புதிதாச்சான். அவர்கள் தான் தேவனை ஆரா, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடு சத்தியத்தோடு ஆராதிக்கிறார். நீங்க எந்த மாதிரி ஆராதனையை விரும்புகிறீங்கன்றதே உங்களுக்கு காட்டுது, நீங்க மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறீங்களா இல்லையா? நீங்க உண்மையா மறுஜன்மம் அடைஞ்சிருக்கிறீங்களா? வச்சு பாருங்க, கிரேட் நீட் ஆஃப் ரீஜெனரேஷன். நீங்களும் நானும் முதல்ல உணர வேண்டிய அதைத்தான் அந்த நெக்கோதனுக்கு உணர்த்த பார்த்தேன். இயற்கையா அப்பா நீ கடவுளுடைய வசனத்தை படிக்கிறேன்னு சொல்லலாம், ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அது மேல ஒரு வெறுப்பு, கடவுள் மேல ஒரு உண்மையான அன்பு இல்லை. அவருடைய உண்மையான கடவுளை பார்க்கும்போது அவருடைய பரிசுத்தம், பாவத்தை வெறுக்கிற குணம், அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு இறையாண்மை உள்ளவர், அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஒரு பிடிக்கிறது இல்லை. அதனால நீ என்ன பண்ற, உனக்காக பிடிச்ச இயேசுவை வச்சுக்கிற, பைபிள் வெளிப்படுத்துகிற இயேசு இல்லை, கடவுளுடைய பரிசுத்த குணங்கள், உனக்காக வசதியா இருக்கிற குணங்களை வச்சுக்கிட்டு உனக்குள்ளேயே ஒரு விக்கிரத்தை வச்சிருக்கிற, ஒரு சித்தம், அவருடைய விருப்ப, அவருடைய கற்பனையின்படி கீழ்ப்படி ஆண்டவருக்கு வசனத்துக்கு அடங்க மாட்டேன். யோசிச்சு பாருங்களேன், உங்க வசனத்தை பாருங்க, மறுபிறப்பு அடைஞ்சவங்களுக்கு பைபிள் சொல்லு, நீங்க பைபிளை வச்சு உங்களை கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா கடைசி நாள்ல நம்மளே உங்களே இன்னும் நியாயிச்சிருக்கிறது வந்து நம்ம காஸ்ட் நம்மளை பத்தி என்ன சொல்றாருன்னு இல்லை, பைபிள் இயேசு என்ன சொல்லியிருக்காரு, மறுஜன்மம் அடைஞ்சவங்களுக்கு என்ன அடையாளம், அவர் மல பிரசங்கத்துல சொல்றாரு இவங்க தான் பரலோகத்துக்கு போறவர், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையதுன்ற சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் பசிதாலும் இறக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், அந்த குணங்கள்லாம் நமக்கு இருக்கா, அதை பத்தியெல்லாம் நான் கற்கிறாரு. அவர் சொல்றாரு உன் இருதயம் வந்து கோபப்பட்டுக்கிட்டு அப்செட் ஆயிடுச்சுன்னா உனக்கு வெளியில டிராமா பண்ணலாம், நீ ஒரு கொலகார இருதயம் உள்ளவர், சத்துருக்களை நேசின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து இச்சித்தாவே உனக்கு வேசித்தனம் உள்ள இருதயம் உள்ளவன், உலக கவலைகள்ல நிரம்பி இருக்காத எண்ணத்தை உண்போ எண்ணத்தை புசிப்போம் எப்பப்பார் அந்த கவலையில் இருக்கா, தேவனுடைய ராஜ்யத்து தேவை என் பிள்ளைகள் அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாங்க, நம்ம இருதயம் அப்படி இருக்கா, நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா, அது இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லையா, அடிப்படை ஏதோ ப்ராப்ளம், ப்ராப்ளம் என்ன தெரியுமா, மறுபுறப்பாகாம நம்மளை நாம் வஞ்சித்துக் கொள்ளுகிறோம், இப்படி மறுபுறப்பாகாம நமக்கு பரலோகத்துல போனாலும் நமக்கு விருப்பம் இருக்காது, ஏன்னா பரலோகத்துக்கு ஒரு மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல வர முடியாது, நம்மளை பரலோகத்துக்கு ஆண்டவர் அப்படியே கூட்டு போயிட்டாருன்னா நம்ம மைண்ட் மாறல, ஹார்ட் மாறல, நம்முடைய சித்தம் மாறல, ஞாயிற்றுக்கிழமை வண்டி ஒரு மணி நேரம் பந்த கடிச்சிட்டு ஒன்றரை மணி நேரம் சேர்த்து போயிட்டு வரும், அங்கேயும் என்டர்டைன்மெண்ட் வேணும் நம்மளுக்கு எல்லாம் போக மாட்டோம், அங்கேயும் ட்ரம் வேணும், டான்ஸ் வேணும், பாட்டு வேணும், கூட்டு வேணும், ஆண்டவர் வசனத்தை கேட்கவும் அங்கேயும் போக மாட்டோம், அங்கேயும் போய் அதை பண்ணிட்டு இருந்த பரலோகத்துல எப்பப்பா ஆண்டவரை துதிக்கிறது சோத்தரிக்கிறது பரிசுத்த தேவர் நித்தியமா ஒரு வசனம் தானே இருக்க போது, பரலோக நரகம் ஆயிடும் நம்ம மறுபடியும் பிறக்கல, பரலோகத்துக்கு நம்ம அன்ஃபிட், அதனால பார்க்க முடியுதா, வெளியில ஒரு கிறிஸ்தவம் செய்யறது எல்லாமே நம்ம காப்பி பண்ணலாம், பைபிள் படிக்கிறது, சர்ச்சுக்கு போறது, காணிக்கை கொடுக்கறது, ஆனா நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன், கிட்டத்தட்ட கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆண்டவர் சொல்றாரு ஒரு நல்ல கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க, நம்ம உண்மையான நம்ம மனது மறுரூபம் ஆகி ஹார்ட் மாறி சித்த மறுரூபம் ஆகணும், உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க, நீங்க உண்மையா மறுபுறம் அடைந்திருக்கிறீங்களா, அதுக்கு சாலிட் கிரவுண்ட் கிடையாது, இப்ப தான் பாக்கணும் இல்லைங்களா, நியாய தீர்ப்பு நல்ல இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் பார்ப்போம், ஒரு உண்மையா மறுபிறப்பானவங்களுடைய அடையாளம் என்ன, நம்ம சோதிச்சு பார்க்கணும், மறுபிறப்பு நம்ம அடைஞ்சிருப்போம், இதுதான் சால்வேஷன் ஃபர்ஸ்ட் அனுபவம், இது இருந்தாதான் மற்றதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா, இது இல்லைன்னா நம்மள நாம் சோதிச்சு பார்த்து பெரிய சந்தோஷமானது என்ன தெரியுமா, இது இல்லைன்னு உணர்ந்த ஆண்டவர்கிட்ட நம்ம வந்தோம்னா அவர் உடனே அதை செய்யறாரு, அதுக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், என் கிட்ட வருகிறவனே நான் ஒரு காலம் தள்ளுறது, ஆனா முதல்ல ஸ்டெப் என்ன தெரியுமா, அது பெரிய தேவைன்னு உணர், அது உணர்ந்தா ஆவியானவர் உங்க மனசுல அதை அழுத்தி எவ்வளவு முக்கியமான சத்தியத்தை அழுத்தி அதை உணர்த்தினார்னா ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம், நெக்ஸ்ட் எனக்கு செஞ்ச மாதிரி ஆண்டவர் அப்படிப்பட்ட வேலையை செய்யட்டும் நமக்கு.